நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஏஎம் என்கிற சி அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து சுபமங்களா, கனையாளி, குமுதம் ஆகிய இதழ்களிலும் பிபிசி உலக சேவையிலும் பணியாற்றியவர். கூத்துப்பட்டறையில் சில ஆண்டுகள் நடிகராக இருந்தவர். நாடக ஆளுமைகளான சே ராமானுஜம், நா முத்துசாமி ஆகியோரின் சில படைப்புகளையும் தமிழ் கொடி என்கின்ற ஆண்டு மலரையும் தொகுத்தவர். நாடக விமர்சனத்திலும் ஆவணப்பட உருவாக்கத்திலும் ஈடுபட்ட அவர் தற்போது யோகா ஆசிரியராக கடமையாற்றுகிறார். அவர் தற்போது எமது நிலைய கலையகத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் அண்ணாமலை.
வணக்கம் சஞ்சயன் அவர்களே.
உங்களை பற்றிய அறிமுகத்தில் இதைவிட வேறு என்ன கூற விரும்புகிறீர்கள்?
இதுக்கு மேல ஒன்னு சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை, செய்யறதுக்கு தான் நிறைய இருக்கு.
சரி, உங்களை உங்களுக்கு தெரியாத ஒருவர் கேட்டால் எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்வீர்கள்?
இப்பொழுது எனக்கு நீங்க யாரு என்று கேட்டால் ஒரு யோகா ஆசிரியர் என்று தான் சொல்லுவேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக முழு நேரமாக யோகாவை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், அது சம்பந்தமாக எழுதியும் வருகிறேன். ஆனால் யோகா ஆசிரியர் என்று தான் இப்பொழுது நான் அறிமுகப்படுத்துவேன். அது இல்லாமல் நான் நூல் எழுதுவது என்பது அது கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நான் செய்து கொண்டு வருகிறேன். நூலாசிரியர் என்றும் நான் சொல்வேன்.
யோகா மீது உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது, எப்பொழுது ஏற்பட்டது, அதை எங்கே பயின்று கொண்டீர்கள்?
நான் வந்து முழு நேர நாடக குழுவான கூத்துப்பட்டறையில் நடிகராக இருந்த பொழுது கிருஷ்ணமாச்சாரி யோக மந்திரம் என்கிற யோக மையத்திலிருந்து வந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு யோகாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுது நான் பிற பயிற்சிகளிலிருந்து இது வித்தியாசமாக இருக்கிறதே என்று இதனோடு மிக நெருக்கமாக ஆனேன். நான் அங்கு கற்றதை நானாக வீட்டில் பயிற்சி செய்தேன். பிறகு மற்ற நாடக குழுக்களுக்கும் சென்று அதை பகிர்ந்த பொழுது நான் என்ன அனுபவித்தேனோ அதே கருத்தை அவர்களும் சொன்னார்கள். அப்பொழுது நான் முடிவு செய்தேன், இதை ஏன் முறையாக படிக்கக்கூடாது என்று. அப்பொழுதே சில ஆசிரியர்களை அணுகி நான் தனிப்பட்ட முறையில் நான் படிக்க முயன்றேன். ஆனால் அவ்வளவு தூரம் வெற்றியாக அது அமையவில்லை. ஆனால் ஆங்கில பத்திரிகையான ஹிந்துவில் கிருஷ்ணமாச்சாரிய யோக மந்திரத்தில் டிப்ளமோ சொல்லித்தருகிறோம் என்று அவர்கள் அறிவிப்பு கொடுத்து அங்கு போகும்போது அவர்கள் 2 லெட்டர் கேட்டார்கள். ஆப்டிடியூடு டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட் என்று எல்லாம் வைத்து பல வெளிநாட்டு யோகா ஆசிரியர்களை கொண்டு அதுக்கப்புறம்தான் நேர்முக தேர்வுக்கு வரவழைத்து எங்களை எடுத்தார்கள். அந்த 3 ஆண்டு காலம் நான் நிறைய அங்கு கற்றுக்கொண்டேன். அதுதான் முறையாக யோகாவை, அதுக்கு முன்னாடி பயிற்சி தாலும் கூட அந்த 3 ஆண்டுகளில் கற்றுக்கொண்டு தான் ஒரு அடித்தளமாக எனக்கு அமைந்தது. அங்குதான் நான் பல விஷயங்களை நான் எப்படி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதையெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். யோகா பிலாசபி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சத்திலையும் கொஞ்சம் ஆழமாக போவதற்கான வாய்ப்பையும் அது அளித்தது.
வெளிநாட்டிலிருந்து யோகா ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள் என்று கூறினீர்கள். இப்பொழுது இந்த யோகா என்பது ஒரு சர்வதேச வியாபார தந்திரமாக மாறிவிட்டது என்று சிலர் விமர்சிக்கிறார்கள். அதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்?
இல்லை, அதில் வந்து நியாயம் இல்லை என்று நாம் ஒதுக்க முடியாது. ஏனென்றால் ஒரு உலக யோகா தினம் என்று ஒன்று வந்திருக்கிறது. யோகாவுக்கு ஒரு வர்த்தகம் இருக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காகவே குறுகிய காலத்தில் யோகாவை படித்து உடனே யோகா ஆசிரியராக ஆகி ஒரு வியாபார நோக்கத்தோடு மட்டுமே பார்க்கிற ஒரு போக்கும் இருக்கிறது, அது வந்து மறுக்க முடியாது. அதே நேரம் இன்றைக்கு வருபவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உடனடியாக சரியாக வேண்டும் என்று அலைகிறார்கள். அப்போ அதுக்கு வந்து யோகா உதவுகிறது என்பதை நாம் எடுக்க வேண்டும். ஆனால் அது வந்து முறையான யோகாவா என்பதுதான் ஒரு கேள்வி. அது ஏதோ யோகா என்கிற பெயரில் உடற்பயிற்சிக்கு மாற்றாக ஜிம் போவதற்கு பதிலாக இது இருக்குமே தவிர ஒரு முறையான முழுமையான யோகாவா இருக்குமா என்பது கேள்விக்குறியான விஷயமா தான் நான் பார்க்கிறேன்.
முழுமையான யோகா என்றால் என்ன?
முழுமையான யோகா என்பது யோக சூத்ரா என்று சொல்லக்கூடிய பதஞ்சலி முனிவரால் எழுதப்பட்டது. யோக சித்த விருத்தி நிரோதக என்கிறார். அதாவது மனதில் உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தி செய்யக்கூடிய செயலில் முழுமையாக ஈடுபாட்டோடு இருந்தால் அது யோகா என்று சொல்லுவோம். இரண்டாவது, நீங்கள் யோக பயிற்சி செய்யும் போது உடல் இருக்க இடத்தில் மனமும் இருக்க வேண்டும், இருந்தால்தான் அது யோக பயிற்சி. இப்படி சில சொல்லலாம். ஆனால் யோகா அடிப்படையில் மனதை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு முறை என்று சொல்லலாம். இன்னும் உறவில் மேலே போய் கிருஷ்ணமாச்சாரியா அவர்கள் என்ன சொல்வார் என்றால், வெளியிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மனதை உள்முகமாக திருப்பி லயப்படுத்துவது யோகம் என்று அவர் கிருஷ்ணமாச்சாரியா அவர்கள் சொல்வார்கள். இப்படி எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டதாக தான் நாங்கள் பார்க்கிறோம். மனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ உடல் மூலமாக மூச்சு மூலமாக மனதை அடைந்து அலைகிற மனதை நாங்கள் வந்து அமைதிப்படுத்தி செய்யக்கூடிய செயல்களில் முழுமையாக உள்ளே சென்று அற்புதமாக உங்கள் வாழ்வை அமைப்பதற்கு யோகம் உதவுகிறது. இப்படி உதவுகிற ஒரு நோக்கில் அவர்கள் பயிற்சி அமைந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது வேகமாக விரைந்து எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மேற்கத்திய நாடுகளில் மட்டுமல்ல இந்தியாவிலும் அந்த பழக்கம் அல்லது அந்த நிலை வந்துவிட்டது. இப்படி அவசரமாக ஓடுகின்ற பொழுது ஒரு நாளில் எப்படி நேரம் ஒதுக்கி யோகாபியாசத்துக்கோ அல்லது தியானத்திற்கோ ஒதுக்கி அதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்?
உங்களுக்கு மொபைலுக்கு நேரம் இருக்கிறது, மூவி பார்க்க நேரம் இருக்கிறது, நண்பர்களை சந்திக்க நேரம் இருக்கிறது, தூங்குவதற்கு நேரம் இருக்கிறது, வெவ்வேறு வேலைகளுக்கெல்லாம் நேரங்கள் இருக்கிறது. அது எல்லாமே நீங்க வந்து உபயோகப்படுத்துறீங்க. விரயமாக்குற நேரம் நிறைய இருக்கிறது. நினைத்தால் நிச்சயமாக உங்களால் நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். மிக 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 பிஸியான ஆட்கள் கூட நான் யோகா எடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுகிறேன். அவர்களால் நன்றாக நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்து செய்யக்கூடிய மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு யோகத்தை பயன்படுத்துகிறார்கள். இது நேரம் இல்லை என்பதை ஒற்றுக்கொள்ளவே முடியாது என்பது எனது அனுபவம்.
எவ்வளவு நேரம் ஒரு நாள் யோகாபியாசமோ அல்லது தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் பரிந்துரைப்பீர்கள்?
இப்போ இது வந்து எல்லாத்துக்கும் வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. அது வந்து ஆளுக பொறுத்து இருக்கு, அவர்களுடைய தேவையை பொறுத்து இருக்கு, எதுக்காக செய்கிறாங்கன்றது பொறுத்து இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரம் அவர்கள் செலவிட்டார்கள் என்றால் மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரம் அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், செய்யக்கூடியதிலே ஒரு மாற்றம் இருக்கும். வாரத்தில் 3 நாட்களாவது அரை மணி நேரம் அரை மணி செய்தார்கள் என்றால் நிச்சயமாக மாற்றத்தை அவர்கள் 2-3 வாரத்தில் பார்க்க முடியும் என்பது என்னுடைய அனுபவம்.
யோகாபியாசத்தில் ஈடுபட்டவர்கள் அநேகமானவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் மாமிசம் உண்பதை விட்டு விடுவார்கள். அப்படி உணவு கட்டுப்பாட்டையும் கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் பரிந்துரைப்பீர்களா?
முக்கியமான இது கேள்வி. நாங்கள் வந்து அப்படி நாங்கள் சொல்றதில்லை, நீங்க வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று நாங்கள் பரிந்துரைப்பதில்லை. ஆனால் உணவில் மாற்றம் இருக்கும். மிக குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் உடல் இறுக்கமாக இருப்பவர்கள் இரவு நேரத்தில் சில சாப்பாடுகளை தவிர்த்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் சொல்வோம். அது எல்லாரும் எடுத்துக்கொள்வதில்லை, சிலர் எடுத்துக்கொண்டு நல்ல பலனை பார்க்கிறார்கள். அது இல்லாமல் நாங்கள் நிறைய நிறுவனங்களில் நாங்கள் யோகா வகுப்பு தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவர்களாகவே குடிப்பதை நிறுத்தியிருக்கிறேன், சிகரெட் புகைப்பதை நான் குறைத்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்களாகவே யோகா உள்ள போய் 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 அவர்களாகவே குறைத்து கொண்டதும் முழுதாக நிறுத்தி கொண்டதும் நிறைய நடந்திருக்கிறது. எங்களிடம் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அது அவர்களாகவே விடுவார்கள் என்ற இதுதான் யோகா சொல்லிக் கொடுத்திருக்கிறது எங்களுக்கு.
நல்லது. நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள். உங்களது பயணத்தின் நோக்கம் என்ன? இங்கு என்ன செய்தீர்கள்? இங்கு கண்டவற்றில் நீங்கள் ரசித்தது என்ன அல்லது உங்களுக்கு பிடிக்காத விடயங்கள் என்ன?
எனக்கு என்னென்னா இணையம் வழியாக இப்போ நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய யோகா தொடர்பானவர்களுக்கும் யோகா யாருக்கு வேண்டியிருக்கோ அவர்களுக்கும் நான் பயிற்சி அளிச்சுட்டு இருக்கேன். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு யோகா ஆசிரியருடைய குடும்பத்துக்கு நான் யோகா அளிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த குடும்பத்தில் அவருக்கு மன சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்தது. அவர்கள் மருத்துவமனையில் போய் சேர்ந்திருந்தார். இப்பொழுது வீட்டுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் சில வகுப்புகள் எடுக்க முடியுமா என்று அவர் கேட்டார் அந்த அம்மையார். நான் சரி என்று அவரிடம் சொன்னேன். ஆனால் அவருடைய குடும்பத்தார் முதலில் நம்பிக்கை இல்லை. நான் சொன்னேன் இது ஆசனம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடியது இல்லை, அவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற குறிப்பாக மூச்சில் வேலை செய்யக்கூடிய முறைதான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அவர்களிடம் சொன்னேன். ஒரு வகுப்புக்கு வந்தவர் தொடர்ந்து 3 மாத காலம் வந்து வாழ்க்கையை மாறி விளையாட்டில் அவர் ஈடுபட ஆரம்பித்து விட்டார். அவர் சந்திக்காத உறவுகளை போய் சந்திக்க ஆரம்பித்தார்.
அவர் இந்தியாவுக்கு வந்தார்.
இல்லை, பயிற்சி இந்தியாவில் நாங்கள் இணைய வழியாக அந்த இணைய வழியிலே அரை மணி நேரம் என்று வாரத்தில் 3 நாள் எடுத்து 3 மாதத்தில் அவர் கண்ட பலன்கள் பலரையும் வியப்பில் அழைத்தது. அந்த வியப்பின் காரணமாக என்னை அழைத்து அவருடைய நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். தாராளமாக வருகிறேன் என்றேன். இந்த சமயத்தை பயன்படுத்தி வேறு சில யோகா ஆசிரியர்களையும் இங்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஒரு 82 வயதான ஒரு அம்மையாரை பார்த்து நீண்ட காலமாக யோகா சொல்லிக்கூட அவருடைய அனுபவங்களை பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. வேறு சில ஆசிரியர்களையும் சந்தித்தேன். பைரன் பே என்ற இடத்துக்கு போய் ஒரு 4 நாட்கள் இருந்தேன். நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துட்டேன். பிடிக்காது என்று சொல்லக்கூடிய அளவு எனக்கு இன்னும் வந்து சொல்லக்கூடிய நிலையை எட்டவில்லை. நிச்சயமாக எல்லாமே ஒரு புது அனுபவமாக எனக்கு அமைந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை
நீங்கள் பல நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள், இதுவரை 28 நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள். உங்கள் கைப்பட வாழ், மாற, முன்னேற என்ற நூலை எனக்கு தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அதிலே சில சிந்தனைகள் சிறப்பாக இருக்கின்றன. இதை போன்ற நூல்களா மற்றவையும்?
நான் முதலில் நாடகத்தில் இருந்ததனால் நாடகம் தொடர்பாகத்தான் நிறைய எழுத ஆரம்பித்தேன். நாடக கலைஞரை நான் நேரடியாக சந்தித்து நான் சந்திப்புகள் நடத்தினேன். முதலில் நாடகம் தொடர்பானவைகள் தான் எனது நூலாக வந்தன. பிறகு நாட்டுப்புற கலைகள், நடன கலைகள் எல்லாத்தையும் சேர்ந்து நிறைய எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தனால் அது தொடர்பான நூல்களும் வெளிவந்தன. பிறகுதான் வாழ்க்கை தொடர்பான சிந்தனையை நான் வளர்த்துக் கொள்வதற்காக சில முகாம்களுக்கு சென்று முழு நேரமாக அவர்களுடன் இருந்து வாழ்க்கை கலையை அறிந்த பிறகு எனக்கு ஏற்பட்ட சிந்தனை சிறு சிறு குறிப்புகளாக யோகா வகுப்புக்கு இடையில் அதை எழுதி எழுதி வைத்துக் கொண்டு 62 நோட்டுகள், அதிலிருந்து முக்கியமானவற்றை எனக்கு மிகவும் பிடித்தமானவற்றை நூலாக 3 நூலாக நான் அதை வெளியிட்டிருக்கிறேன். அதன் பிறகு நாவல் ஒன்று எழுதியிருக்கிறேன், மகடாலு என்கிற பெயரில். அது வந்து 0° அவர்கள் நடத்திய நாடக போட்டியில் பரிசு வென்றிருக்கிறது. அடுத்து சிறுகதைகள் ஒரு புத்தகமாக வர இருக்கிறது. இப்பொழுது நாடகம் கூட நூலாக இந்த ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறது. இப்படி வெவ்வேறு துறை சார்பாக நான் எழுதி வருகிறேன். ஆங்கிலத்தில் யோகா சம்பந்தமாக சில நூல்கள் எழுதி அமேசானில் கிடைக்கிறது. யோகா சம்பந்தப்பட்ட நூலை ஆனந்தவுடன் வெளியிட்டிருக்கிறார்கள், இந்து பத்திரிகை வெளியிட்டிருக்கிறார்கள், சூரியன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இது மாதிரி தமிழிலும் சில யோகா நூல்கள் வந்திருக்கின்றன. இது மாதிரி வந்து பல என்னுடைய அனுபவத்தை எந்தெந்த துறையில் இருக்கிறதோ அதை நூலாக ஆக்கும் முயற்சியில் இறங்கி ஓரளவு வெற்றி பெற்று வருகிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன்.
இந்த வாழ் என்ற நூலிலே உங்களுக்கு பிடித்த ஒரு வரிகளை படித்து
காட்டுங்கள். உரியதை பெருக்கி உரியதை சுருக்கி குள்ளியத்தில் உயிர் பெறும் ஓர் வாழ்வு உன்னதமன்றோ. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில வந்து எதை வந்து அதிகப்படுத்தணுமோ அதை அதிகப்படுத்தி, எதை அதிகப்படுத்த கூடாதோ அதை குறைத்து, நுட்பமா துல்லியமா கத்தியில நடக்கிற மாதிரி அத மாதிரி ஒரு நுட்பமான ஒரு எல்லையை இல்லது ஒரு நிலையை நாம் அடையும் போது இந்த வாழ்க்கை வந்து உயிர் பெறுகிறது. அந்த வாழ்வு வந்து ஒரு உன்னதமான வாழ்க்கையா இருக்கும் தானே என்று ஒரு கேள்வியோடு இதை நான் முடிக்கிறேன்.
அந்த நிலைக்கு வந்து விட்டீர்களா?
அந்த பாதையில் இருந்து கொண்டிருக்கிறேன். எந்த நிலை என்று மற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும், நானாக நினைத்துக் கொள்வது சரியாக இருக்காது.
உங்களது எதிர்கால திட்டங்கள் என்ன என்று கூறுங்கள்.
என்னுடைய எதிர்கால திட்டம் யோகா சம்பந்தமாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னால் இந்த யோகா வந்து இன்று உலகம் முழுக்க மிக மிக உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்று எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, இங்கு ஆஸ்திரேலியாவிலும் பார்க்கிறோம். நிறைய பேர் மருத்துவர்களை போறது, உளவியல் அறிஞர்களை பார்ப்பது என்று நிறைய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நான் முன்னே சொன்ன மாதிரி யோகா மனதுக்கானது என்பதனால் இதை நிறைய பேர்களிடம் எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். குறிப்பாக இளம் தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் மாணவர்களுக்கு யோகா என்றும் மாணவர்களுக்கு சூரிய நமஸ்காரம் என்னும் புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதனால் நிச்சயமாக இது நிறைய பேர்களுக்கு போக செல்வதற்கு என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செயல்பாடுகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய நாடுகளிலிருந்து அழைப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் இது ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு முறை என்பதை நான் உணர்த்துவேன். அதே நேரம் இந்த யோகா முறையில் எழுதக்கூடிய ஒரு இதற்கு ஸ்டிக் டிராயிங் என்று சொல்வார்கள், அதில் வரைந்து கொடுத்தால் சில நாட்கள் பயிர் செய்து முடிந்த பிறகு அதை வைத்துக்கொண்டு அவர்கள் நீண்ட காலம் பயிற்சி செய்து ஆரோக்கியம் பெற்று நல்ல வாழ்க்கை வாடுவதற்கும் இது ஒரு முறையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் நிச்சயமாக யோகா சம்பந்தமாக தான் நிறைய செய்ய இப்பொழுது திட்டமிட்டிருக்கிறேன்.
உங்களது குரலிலே யோகா குறித்த ஈடுபாடு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. எமக்காக நேரம் ஒதுக்கி 3 மணி நேர ரயில் பயணத்தின் பின் எமது நிலைய கழகத்துக்கு வந்து இந்த நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றி திரு அண்ணாமலை. உங்களது ஆஸ்திரேலிய பயணம் வெற்றிகரமாக முடிந்து மீண்டும் இங்கு வந்து மக்களுக்கு மேலும் பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.